நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் முனைவர் நாராயணராஜன் அவர்களே.
ஐயா வணக்கம்.
உங்களுக்கு பேராசிரியர் நாராயணராஜன் அப்படின்னு பேர் இருந்தால் கூட நீங்கள் வந்து நெல்லை கவிநேசன் அப்படி தான் இந்த சமூகத்திற்கும் உலகுக்கும் அறியப்படுறீங்க. எப்படி வந்து நெல்லை கவிநேசனாக மாறினீங்க?
நெல்லை கவிநேசன் அப்படிங்கிறது வந்து ஒரு என்னுடைய புனை பெயர். அதாவது 1977 நான் திருநெல்வேலி அருகே உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் சேவியர்ஸ் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். கவிதைகள் எழுதுகின்ற பொழுது அப்போ வந்து என்ன எப்படி எழுதணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் தெரியல. அங்கே உள்ள பேராசிரியர் ஓமர் ராசமணி அவங்க எனக்கு சொன்னாங்க, ஒரு தலைப்பு கொடுத்து நீங்க வந்து இந்த ஒரு கடவுளை பத்தி எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். கடவுள் என ஒருவன் உண்டோ கண்களிலே கண்டதில்லை, கிடவுளன்தான் கடவுள் என்று திண்ணமுடன் சிலர் உரைப்பார். அறுபடை சேர் வீடெல்லாம் நான் அலைந்தலைந்தே திரிந்து விட்டேன், உறுதுயரம் தீர்ப்பதற்கே ஒருவரையும் காணவில்லை. கடை வீடு பொருந்தவில்லை, படர்ந்த நெற்றி மீறிவிட்டு கடை தேரும் சிலுவையிலும் கடவுளது இல்லடைந்தேன். கிறிஸ்துவையே வணங்கி நின்றேன், கிருபையின்தான் கிட்டவில்லை, பறிகொடுத்த ஏழை என பதைவதைத்து வெளிநடந்தேன். இனியேதான் இறைவனையே எவ்வாறு காணவென்று மனமேதான் நிலைபெறவே மசூதிக்குள் புகுந்து விட்டேன். அல்லாவை தொழுத பின்னும் அல்லலேதும் தீரவில்லை, கல்லாகி கடவுளும் தான் காட்சியினை காட்டவில்லை. இயந்த வழி அனைத்திலும் நான் இறைவனை காணவில்லை, பைந்த வழி அனைத்திலுமே படைத்தவனை காணவில்லைன்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன். கடவுளை பத்தி எழுத சொன்னா நாத்திக கவிதையா எழுதுறேன்
அப்படின்னு
சொல்லிட்டு அதை திருத்தண்ணிட்டு இதை நான் ஆத்திக கவிதையை மாத்துறேன் அப்படின்னாங்க. எப்படி சார் மாத்த முடியும் அப்படின்னு கேட்டேன். ஒன்னு அவங்க சொன்னாங்க, கேடியுமே காணாது திகைக்குமேனை தேற்றிடவே, ஓடியுமே அவன் வந்தால் உயிந்திடுவேன் ஐயமில்லை அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல எனக்கு அந்த கவிதை எழுதுவதற்கான ஆர்வம் முதல்ல தோணுது. கவிஞர் போமர் ராசமணி பேர், அவங்க ஆசிரியரா இருந்தாங்க அந்த பள்ளியில. அப்போ அவங்ககிட்ட எனக்கு ஒரு துணை பேர் வைங்க சார், சுஜாதா இந்த மாதிரி, தாமரை மணாளன், தாமரை சுந்தரபாண்டி இப்படிலாம் துணை பேர்கள் இருக்கு, எனக்கு ஒரு துணை பேர் வைங்க அப்படின்னு. ஒன்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்க ஊர் எந்த ஊர் அப்படின்னாங்க. சார் நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியை சேர்ந்த செட்டிக்குளம் என்னுடைய ஊர் சார் அப்படின்னு. அப்போ செட்டி சவு நாராயணராசன் நாங்க மாணவர்கள்லாம் இதை பார்த்து என்னங்க செட்டி சவு நாராயணராஜன் நான் இன்னையில இருந்துன்னு சொன்னேன். எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டாங்க, என்ன இது இப்படி பேர் வச்சிருக்க அப்படின்னு. அப்பதான் பார்த்தேன் நம்மளே ஒரு நல்ல பேர் வைக்கவன் அப்படின்னு சொல்லி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன வேணா அப்பமெல்லாம் கொஞ்சம் சினிமா பாடல்கள்ல உள்ள கவிதைகளை ஊந்தி கவனிக்கிறது, சிவாஜி பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், அப்படி ஒரு கருப்புள்ள பாடல்கள், தத்துவ பாடல்கள்லாம் பார்த்து அதை மனப்பாடமா வைக்கிறது, பாட்டுகள் பாடிக்கிட்டே இருக்கனால என்ன பாட்டு பைத்தியம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாட்டுன்னா இப்போ கவி, பைத்தியம்னா அவன் நேசிக்கிறவன், அதனால கவி நேசன் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். உடனே கவிநேசன் பேர் வச்சோன்னு ஒருத்தர் பார்த்தாரு, கவிநேசனா இது, எந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாரு. எங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அது மெட்ராஸ்ல கேள்விப்பட்டதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ பரவாயில்ல, சென்னையில தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் திருநெல்வேலி மாவட்டம், அதனால நெல்லை கவிநேசன் பேர் வச்சேன்.
நெல்லை கவிநேசன் அவர்களை இப்ப இலக்கியம், கல்வி ஆய்வு, தொழில், அறிவு புகட்டல் அப்படின்னு பல்வேறு தளங்களில் நின்று கொண்டு இலக்கியவாதியாக, கல்வியாளராக, பேச்சாளராக, எழுத்தாளராக, இளைஞர்களின் வழிகாட்டியாக, நம்பிக்கை தருகின்ற சிறப்பான கல்விக்கு வழிநடத்தும் ஆசானாக, இன்னும் குறிப்பாக வந்து பன்முகத்தன்மை கொண்டு ஆளுமையாக இருக்கின்றீர்கள். இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, இப்போ நீங்கள் இது வலிந்து வளர்த்து கொண்ட ஆற்றலா அல்லது இயற்கையாகவே வந்ததா, யார் இதுக்கு உந்துதல் சொல்லுங்களேன்.
இப்போ அந்த நீங்கள் இந்த உங்கள் கேள்வியிலே நான் ஒரு மூன்று பகுதியை பார்க்குறேன். ஒன்று தளங்கள், ரெண்டாவது பரிணாமம், மூன்றாவது இயற்கையா உந்துதலாங்கிறது. தளங்கள்ன்றது வந்து இலக்கியம், கல்வி, ஆய்வு இதுக்கெல்லாம் முக்கியமான தளங்கள் வந்து பள்ளி, கல்லூரி, அங்குள்ள ஆசிரியர்கள், அங்கு கிடைத்த என்னுடைய பட்டங்கள், குறிப்பாக கல்வி என்று சொன்னால் MBA, PhD, டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், சர்டிபிகேட் இன் சேல்ஸ்மேன்ஷிப், இந்த பட்டங்கள், அதுபோக PhD, என்னுடைய ஆய்விலேயே 8 பேர் PhD என்னுடைய வழிகாட்டல் மூலம் அவங்க பெற்ற அந்த பாங்கு, வணிக மேலாண்மை கட்டுரைகள்லாம் வளர்ந்துடுங்கிற இதழுக்கு எழுதக்கூடியது, அதன் மூலம் பரிசு கிடைத்தது, 33 வருட ஆசிரியர் பணி, இவையெல்லாம் இணைந்துதான் என்னை ஒரு இலக்கியவாதியாக, பேச்சாளராக, எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக சிறுகதை தொகுப்புகள், என்னுடைய சட்டம் சந்தித்த பெண்கள் என்ற அந்த ஒரு நூலில் ஒருவரால் எம்ஃபில் செய்யப்பட்டது. நெல்லை கவிநேசன் படைப்புகள் என்ற தலைப்புல ஒருத்தர் சென்னை பல்கலைக்கழகத்துல அவரு எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு இது சொல்றதை விட, அதாவது சிறப்பான கல்விக்கு உறுதுணையா இருந்தது தினத்தந்தியினுடைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிகள்ல 18 ஆண்டுகள் நான் வந்து தமிழகம் முழுவதும் முக்கியமான ஊர்களில் போய் ஒவ்வொரு ஊர்லயும் சுமார் 3000-4000 மாணவர்களை நேரில் சந்தித்து கல்வி ஆலோசனை, குறிப்பாக ஐஏஎஸ் பற்றிய தகவல்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அதனால இது இயற்கை உந்துதலா அல்லது இயற்கையா என்று கேட்டால் இரண்டும் என்று தான் சொல்லணும். இயற்கையிலேயே சில உந்துதல்கள் ஏற்பட்டதனால் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலம் எனக்கு அமைந்தது. அது மட்டுமல்லாமல் சிறு வயதுல என்னுடைய அம்மா வந்து சில நிகழ்வுகளை விவரிக்கின்ற பாங்கு பார்த்திருக்கிறேன். பழமொழிகள் சொன்னது, குறிப்பா தாய் சொல்லி தட்டாதே, தாய் சொல் கேட்காத ஒவ்வால் தலைகளா தொங்கும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இப்படி எல்லாம் சின்ன சின்ன பழமொழிகள் நான் கவனிச்சிருந்தேன். பள்ளியில ஆசிரியர்கள் சொன்னது, கல்லூரியில சொன்னது, மொத்தத்துல சூழலை கூர்ந்து கவனித்ததனாலும் முயற்சி, பயிற்சி, மற்றவர்கள் தந்த ஊக்கம், ஆதரவு இவைகள் தான் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது, இந்த உந்துதலுக்கு அடிப்படையாக அமைந்தது.
சரி, இப்போ உங்கள் படைப்புகளை பற்றி ஒரு கேள்வி. எப்படின்னா, இப்போ உங்கள் படைப்புகளும் கூட உங்களை மாதிரியே தான், இப்போ புதுக்கவிதை, சிறுகதை, குறுநாவல், பயணக்கட்டுரை, கல்வி சம்பந்தமான கட்டுரைகள், தொழில், மொழி, இலக்கியம் அப்படின்னு பன்முகத்தன்மையுடன் பல்வேறு பரிமாணங்களுடன் உள்ளன. பொதுவாக இலக்கியவாதிகள் வந்து ஒரு புனைகதை எழுதுவார்கள் அல்லது கட்டுரை எழுதுவார்கள், கவிதையை எழுதுவார்கள் அப்படின்னு ஒரு துறையில் மட்டும் எழுதுவாங்க. உங்களை பொறுத்தளவில் நீங்கள் அனைத்திலும் கால்பதித்துள்ளீர்கள், அகல கால்பதித்துள்ளீர்கள், அதே நேரம் ஆழமாகவும் எழுதியுள்ளீர்கள். இது எப்படி சாத்தியாச்சு?
அகலக்கால் எப்போதுமே ஒரு ஆபத்து தான் நீங்க சொன்னபடி. ஆனா எனக்கு ஆரம்பத்துல நான் இந்த மரபு கவிதை 1980களில் எழுத ஆரம்பிக்கும் போது பல பத்திரிகைகளுக்கு அனுப்பி பார்த்தேன், அது பிரசுரமாகல. அப்போது புதுக்கவிதைகளை அறிமுகப்படுத்தி வள்ளிக்கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் புதுக்கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. மீரா போன்றவர்கள், அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள், மேத்தா, இதெல்லாம் புதுக்கவிதை. பிற புதுக்கவிதையும் நாங்க கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். பிறகு சிறுகதைகள் கொஞ்சம் எழுதி பார்ப்போம்னு பார்த்தேன். கதைகள் கவிதைகள் எதுவுமே பிரசுரமாகல. ஒரு சிறு பத்திரிகை கவிதை போட்டாங்க, அதே போல ஒரு கதை வந்தது. அப்போது பிறகு 1987-86 வாக்குல தேவி வார இதழ்ல ஒரு பயணக்கட்டுரை அந்தமான் போய் எழுதி பார்த்தேன். பிறகு கல்விக்கு சம்பந்தப்பட்ட இதுகளை எழுதுறதுதான் நல்லது அப்படின்னு ஒருவர் சொன்னாங்க. ஏன்னா கதை எழுதுகிறவர், கட்டுரைகள் எழுதுறவங்க, நாவல்கள் எழுதுறவங்க எல்லாம் ஊருக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த கட்டுரைகள் எழுதுறது, குறிப்பா கல்வி கட்டுரைகள் எழுதுறது வந்து அது குறைஞ்சது மாவட்டத்துல 4-5 பேர் தான் இருப்பாங்க. இந்த துறை உங்களுக்கு சரியா இருக்குன்னு ஒரு பேராசிரியர் ஆலோசனை சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில பிரபல நாளிதழான தினத்தந்தி, தினகரன் போன்ற இதழ்லாம் கல்வி சம்பந்தமான கட்டுரைகள் தொடர்ந்து வாரந்தோறும் பல ஆண்டுகளாக எழுதி வந்தோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 2 பத்திரிகையும் சேர்ந்தோம்னா 20 ஆண்டுகளுக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்டது, கல்வி வழிகாட்டி, அதே போல தன்னம்பிக்கை கட்டுரைகள் எழுதிட்டு வந்தோம். இதனுடைய விளைவுதான், இது முக்கிய காரணம், பல மரம் கண்ட மரம் வெட்டி ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு துறையா முயன்று பார்த்தேன், முடிவுலதான் இந்த கட்டுரை தான் நமக்கு ஏற்றது, அப்படி சரியான தளம் இதுதான் அப்படின்னு முடிவு செய்யவே எனக்கு 20 வருஷம் ஆயிட்டது. பத்திரிகைகள்ல பிரசுரமானவற்றெல்லாம் தொகுத்துதான் நூல்களா, ஒரு 60 நூல்களா தொகுத்தது, என்னுடைய 60 நூல்கள் வெளிவந்திருக்குது. எனக்கு அகலக்கால் என இது தோன்றல, முன்னேற்றத்திற்கான கால், அவை நாற்றங்கால்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து ஐயா.
தமிழ் மொழிக்கு, குறிப்பாக அதன் மொழி வளர்ச்சிக்கு புதிய சொல்லாக்கங்கள் நிச்சயம் தேவை, அதை வந்து பலரும் செய்கிறதில்லை. அந்த பின்னணியில் எப்படி வந்து புதிய கலை சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும், அதை தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
அதாவது ஒரு, அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, புது சொல் ஆக்கத்துல வந்து சமுதாயத்துல அது பயன்படாத ஒரு சொல்லாவே ஆக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் அப்படின்னு இருக்கு, அதை ஈருருளிம்பாங்க, எல்லா 2 சக்கரம் 2 இதுலயும் இருக்கு, மிதிப்பான் அப்படிங்கிறாங்க சிலர். காபி அப்படின்னு சொன்னா கொட்டை வடி நீர் அப்படின்னு ஒருத்தர் தமிழ் படுத்திருக்காங்க. ஆக தமிழ் படுத்துறது வந்து இயல்பா மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனாலதான் நான் வந்து முதல்ல தினத்தந்தியில தொடர் எழுதுகின்ற பொழுது 2000 சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், அந்த இதை பத்தி பண்ணும்போது பிரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு அப்போ தொடக்க நிலை தேர்வு அப்படின்னு வச்சிருந்தாங்க, நான் அதை முதல்நிலை தேர்வு அப்படின்னு மாத்தினேன். பிறகு மெயின் எக்ஸாம் அப்படின்னு இருந்து அதை பிரதான தேர்வு அப்படின்னாங்க, முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த மொழியை கையாண்ட பிறகு இப்ப எல்லாரும் முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வுங்கிறது தமிழகத்துல இது பிரபலமா இருக்குது. அதை போலவே நீங்க பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக்ல பெர்சனாலிட்டியை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி தினத்தந்தில தொடர் 200 வாரங்களுக்கு மேல எழுதிட்டு இருக்கும் போது அந்த பெர்செப்ஷன்னா அது ஏற்கனவே நாங்க பர்சனாலிட்டி பத்தி மாணவர்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எழுதின புத்தகமே ஆங்கில புத்தகம் மனோன்மணி சுந்தரார் பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டமா ஒரு 7 வருஷமா இருந்தது, எங்க குழு எழுதினது. அதனால இதுல இந்த பெர்செப்ஷன் பத்தி எல்லாம் நான் தான் எழுதியிருந்தேன். அதனால அதை மனோன்மணிய சுந்தரார் பல்கலைக்கழகமே பாடத்திட்டமா அறிவித்து அவர்கள் அதையும் வெளியிட்டாங்க. அப்போ அதுல வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏ பர்சன் டுவர்ட் சம்திங், அதாவது ஒருவர் எப்படி அதை வந்து கருத்து கொள்றாரு. உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்செப்ஷன் அப்படின்னா சிலர் கண்ணோட்டம்ங்கிறாங்க, சினிமா கண்ணோட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா வள்ளுவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்கழகு கண்ணோட்டம் பாரு, கண்ணோட்டம் இதுல வந்து இரக்கம்னு வருது. அப்ப கண்ணோட்டம் என்பது என்ன? கண்ணால பாக்கல, ஃபைவ் சென்சஸ், அதாவது டுவர்ட் சம்திங் பேஸ்ட் ஆன் ஃபைவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் சம்திங், ஃபைவ் சென்சஸ், 5 புலன்களுடைய உணர்வுகளுக்கு கருத்தை கொண்டு வர்றதா, உணர்வுகளை புரிந்து கொள்ளுதலுக்கு பேர் தான் பெர்செப்ஷன். ஆனால்தான் என்னுடைய அந்த தமிழாக்கம் வந்து புலன் காட்சின்னு ஒரு சிலர் எழுதியிருந்தாலும் கூட நான் சொன்ன திரும்ப திரும்ப அந்த வார்த்தை புலன் உணர்வு புரிதல் அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தைய திரும்ப திரும்ப அதை சொன்னோம், நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா, புலன் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி சில புதிய சொல்லாடல்களை இப்படிதான் அறிமுகப்படுத்த முடியுது. இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா காலத்தின் அருமை கருதி இந்த ரெண்டையும் உதாரணமாக சொல்லலாம் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலக்கியம், ஆய்வு, நிர்வாகம், அறிவு புகட்டல் என்று பல்வேறு தளங்களில் நின்று கொண்டு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையாக இயங்கி வரும் நெல்லை கவிநேசன் அவர்கள். சரி, இப்போ உங்கள் கட்டுரைகளை பற்றி ஒரு கேள்வி. எப்படின்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 60 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறீங்க, பல ஆய்வு கட்டுரைகள். பொதுவாக ஆய்வு கட்டுரைகள் எழுதுறது வந்து எளிதான அம்சம் இல்லை. இப்போ புனை கதைகள், கவிதையெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி அல்லது ஒரு கற்பனை வந்து போதுமாக இருக்கும். ஆனால் கட்டுரை எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு தேடல் அதிகம் தேவை, ஆய்வு தேவை, தரவுகள் தேவை. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியப்பட்டது இவ்வளோ குறுகிய காலத்திலே கூட?
அது 1999 வந்து என்னுடைய ஆய்வு பணி தொடங்கியது. நான் ஏற்கனவே MBA முடிச்சிருந்ததுனால, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தான் நான் என்னுடைய பணியும் வந்து மாணவர்களுக்கு BBA படித்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அந்த இதுதான் இருந்தது. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது ஓரளவு அந்த ஒரு 15-20 வருஷம் அனுபவம் போதும், 10 வருஷத்துக்கு மேல. அதுக்கப்புறம் 99 என்னுடைய ஆய்வு பணியை மேற்கொண்டேன். அது டாக்டர் பட்டத்தை 2004 நான் PhD டாக்டர் பட்டம் முடித்தேன். பிறகு வழிகாட்ட தகுதிகளை வளர்த்து கொள்ளணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய இன்டர்நேஷனல் நேஷனல் ஜேர்னல்ஸ்ல என்னுடைய கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டோம். நூற்றுக்கணக்கான செமினார் யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் செமினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்ல, நிறைய இதுல ரிசோர்ஸ் பர்சன், இந்த இதுல வந்து கருத்தாளராகவும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னுடைய PhD வழிகாட்டல 8 டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. 20 இப்பவும் ஆய்வாளர்களுக்கு நான் வந்து டாக்டரல் கமிட்டி மெம்பரா இருந்து அவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வழிகாட்டல ஒரு மாணவர் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன் IT எனேபிள்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல ஆய்வு மேற்கொண்டார். அவருக்காக நான் நிறைய சேஞ்ச், ஏன்னா மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆனா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாற்ற மேலாண்மை அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்காக நான் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிக்க வேண்டியிருந்தது. புதிய கான்செப்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய படிக்கும்போது அதை ஒரு கட்டையா எழுதலாம் அப்படின்னு சொல்லி பிரபல வணிக இதழான வளர்ந்தொழி இதழில் வந்து மாற்றங்களை சந்திப்போம்னு ஒரு 20-30 தொடர்ந்து எழுதணும். அதுதான் வெற்றி தரும் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு புத்தகமாக வந்தது. அந்த புத்தகம் தான் தமிழக அரசினுடைய மிகச்சிறந்த மேலாண்மை நூல் என்ற பரிசை 2015 எனக்கு பெற்று தந்தது. ஆக ஆய்வுகள் வந்து ஆய்வாளர்களுக்கு உதவுவதற்காக நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிறைய ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.